அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர்வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 12.
தங்கச்சி கேட்டதுக்கு அதுதான் பதில். அந்த களைப்பு வரப்பன்றதுக்காகத்தான் இன்ப துன்ப அடைவு. அதில் உங்களுக்கு நீதி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆண் கடவுளுக்கு பொறுத்தவரை இந்த களைப்பு வந்து இவன் அந்த இங்கிருந்து விடுபட்டு இங்கே வர வேணும், அதுக்காகத்தான் புறவி. அப்போ இந்த புறவிகளிலே தோய்த்து தோய்த்து எடுக்க 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 ஆன்மா இப்போ கீழே கொண்டு விட்டுருக்குறேன். எங்கே பஞ்சபூதமாகிய நிலத்தில் கொண்டு ஆன்மாவை விட்டாச்சு, அங்கே ஆரம்பிச்சு. இதுதான் இந்த தத்துவ ஒழுங்கு. இனி என்ன செய்ய வேணுமான்மா, இங்கே இருந்து பிறந்து அனுபவம் பெற்று படிப்படியாக ஏறி 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 மேலே போய் 36 தத்துவத்தை கடக்கிறதுக்கு பெயர் முத்தி. 36 தத்துவத்தை கடக்கிறதுக்கு பெயர் முத்தி. இப்போ திருப்பி ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். இப்படி தான் நீங்கள் ஒன்றே சொல்கிற ஒன்றே ஒன்று சொல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறீங்கன்னு நீங்கள் மனசில் நினைக்கிறது புரிகிறது. இதை இதோட முடிச்சிருங்கிறதுக்காக சொல்கிறேன். இங்கே பாருங்க, ஆரம்பத்திலே ஆணவ பயப்பட்டு செயலிழந்து ஆன்மா நின்றதே அதை ஆன்மாவினுடைய கேவல நிலை என்றார்கள். இந்த 36 தத்துவத்துக்குள்ளே இறங்கி செயல்பட தொடங்கியதே சிற்றறிவு, அப்படி கொஞ்சம் தூண்டி விட்டாரே கடவுள், செயற்பட தொடங்கியதே இது ஆன்மாவினுடைய சகல நிலை. பிறந்து பிறந்து களைத்து பழையபடி அங்கே போய் 36 தத்துவம் கடந்ததே ஆன்மாவினுடைய சுத்த நிலை. இந்த மூன்றையும் ஆன்ம அவத்தைகள் என்று சொல்வார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னேனே, இறைவனுக்கு 2 அவத்தை இருக்கிறதாக சொன்னேனே, ஆன்மாவுக்கு மொத்தம் 18 அவத்தை. அந்த அவஸ்தையை சொல்லி எங்களை அவஸ்தைக்கு ஆளாக்குதீர்கள். அதையும் சொல்லிடட்டுங்களா, ஆன்மாவுக்கு 18 அவத்தை. இப்ப நான் சொன்னது ஆதார அவத்தைகள், அதாவது ஆணவ பயப்பட்டு இருக்கிற பொழுது இன்றையோடு இதை முடிச்சிருவோங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆணவத்தினுடைய அகப்பட்டு கல்லாக இருக்கிற பொழுது கேவல நிலை, கேவலாவத்தை என்று அதற்கு பெயர். தத்துவத்துக்குள்ளே இயங்குகிற பொழுது சகல நிலை, சகலாவத்தை என்று பெயர். பிறகு இதில் இருந்து எல்லாம் களைச்சி விடுபட்டு இறையோடு சேருகிற பொழுது முத்தி நிலை, அதற்கு சுத்தாவத்தை என்று பெயர். அப்போ 3 அவத்தை. இந்த சகலாவத்தையிலே ஆன்மாவுக்கு 15 அவத்தைகள் உண்டு. ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் இந்த சொல்லுக்கு இல்லை ஒன்றும் பயப்படாதீங்க. நான் விஷயம் சொல்கிறேன், புரிஞ்சால் போதும், அவ்வளோந்தான். அது எப்படி என்று கேட்டால், இப்போ நாங்கள் இந்த உடம்போட உயிர் சேர்ந்துட்டு இப்போ எங்கள் இந்த நிலையே சகல நிலை என்று சொன்னோம். இப்போ தத்துவத்துக்குள்ளே அகப்பட்டு போய் இருக்கிறோம். இதுக்குள்ளே இப்போ இப்போ எங்கள் உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிறதல்லவா, உயிர் உடம்புக்குள்ளே. இது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இது வாழ்க்கைக்கு தேவை, இதை புரிஞ்சுக்கொள்ளுங்கள். இது திருக்குறள் இந்த இடத்துக்கு தேவையில்லை, ஆனாலும் இது சொல்ல வேற சந்தர்ப்பம் வராதுங்கிறபடியா சொல்றேன். இந்த உடம்புக்குள்ளே உயிர் இப்ப எங்க இருக்கு என்று ஒரு கேள்வி. சும்மா தேவையில்லாத கேள்வி சார், உடம்புக்குள்ளே இருந்தா போதும். ஆமா, அதான் உடம்பு முழுக்க உயிர் இருக்கிறதாக சொல்றோம். இப்ப காலில் போய் இதில் போற பொழுது கல் அடிச்சுட்டா ஐயோ உயிர் போகுதுன்றோம். கதவுக்குள்ளே கையாம்பட்டு போனால் ஐயோ உயிர் போகுதுங்கிறோம். இப்போ விரலுக்குள்ளே வந்துருச்சு. தலையடிக்குது ஐயோ உயிர் போகுதுங்கிறோம். இப்போ தலைக்குள்ளே வந்துருச்சு. அப்போ உயிர் மொத்தமாக எங்கே இருக்குது சார் என்று கேள்வி கேட்டால், உயிர் வியாபகத்தன்மை பெறும். உடம்பு பூரா அதுக்கு வியாபகம் உண்டு. வியாபகம்டா என்னென்றால் பரவில் தன்மை. ஆனால் அது நிற்கிற இடம் ஒன்று வேணுமே, உயிர் எங்கே நிற்கிறது என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அதுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், 5 நிலையிலே உயிருக்கு உயிர் ஒவ்வொரு இடத்திலே நிற்கும் என்கிறார். இது பெரிய விஷயம். இப்போ நாங்கள் எல்லோரும் நனவு நிலையிலே இருக்கிறோம் அப்படி நம்புகிறேன். இப்போ எல்லாரும் நாம் கனவு காணையில் விழிச்சிருக்கிறோம் அல்லவா. இந்த விழிப்பு நிலவிக்கு நனவு நிலை என்று பெயர். வடமொழியிலே சாக்கிரம் என்று இதை சொல்வார்கள். சாக்கிரம் நனவு நிலை அல்லது விழிப்பு நிலை வடமொழியிலே சொன்னால் சாக்கிராவத்தை, சாக்கிர அவத்தை, அவ்வளவுதான். இந்த விழிப்பு நிலையிலே உயிர் எங்கே தங்கி இருக்கிறது என்றால், கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டா நல்லது தானே. விழிப்பு நிலையிலே உயிர் எங்கே இருக்கிறது என்றால் நெற்றி பொட்டிலே உயிர் நிற்கும் என்கிறார். இந்த நெற்றி பொட்டு இருக்கிறது பாருங்கள், ரெண்டும் சேருகிற பூர்வ மத்தி என்று சொல்கிறோமே, இங்கே தான் உயிர் தங்கி இருக்கிறது. அங்கே தான் அவருடைய இருப்பு, இப்போ ராசா கோட்டையில் இருந்து கொண்டு தமிழ்நாடு முழுக்க ஆள்றது இல்லையா? எந்த ராசான்னு கேட்கப்படாது. அரோர் ராசா. அப்போ இருப்பு அங்கே இயக்கம் எல்லா இடமும் இருக்கு. உடம்பிலே உயிரினுடைய இயக்கம் வியாபகத்தன்மையாலே எங்கும் இருக்கும். அது எங்கே தங்கி இருக்கிறது என்று கேட்டால் விழிப்பு நிலையிலே நெத்தி போட்டிலே தான் இருக்கும். இப்போ எனக்கு குழப்பமா, நீங்கள் ரொம்ப களைச்சு போனீங்களா? கேட்டா அப்படித்தானே சொல்லு, இல்லாட்டி இதுக்காக ஒரு வகுப்பு வீணாக செலவழிக்க வேண்டி வரும், அதுக்காகத்தான் சொல்கிறேன். அப்போது விழிப்பு நிலையிலே ஆத்மா நெற்றி போட்டிலே இருக்கும். அதனாலே தான் இந்த தியானம் பண்ணுகிறவர்களை நெற்றி பொட்டை பார்த்து தியானம் பண்ண சொல்லுகிறார்கள். நெற்றி பொட்டை எப்படி பார்ப்பது? கண்ணடியில் போய் பார்ப்பதானோ இல்லை, மூக்கு நுனி பார்த்தால் கண்ணை மூடி மூக்கு நுனியை, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா, கண்ணை மூட வேணும், மூக்கு நுனி இருக்கிற இடத்த கற்பனை பண்ணினா நெத்தி போட்டு வரும். இதெல்லாம் நான் சொல்கிற பொழுது ப்ராக்டிஸ் பண்ணப்படாது, வீட்டில் போய் பார்க்கணும். கண்ணை மூடி மூக்கு நுனி பார்த்தால் நெற்றி போட்டு வரும். அந்த இடத்துல நிறுத்தி தியானம் பண்ண வேண்டும் விழிப்பு நிலையில். அப்போது ஏனென்றால் உயிர் இப்போ அங்கே தான் தங்கி இருக்குது, அந்த இடத்த பிடிக்க வேணும். நீங்கள் பிடிச்சா தான் அந்த தியான அமைதி வரும். எனக்கு இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக தான் தியரியாக தான் தெரியும், ப்ராக்டிக்கலாக தெரியாது. தெரிஞ்சவங்க இதை சரி பார்த்து கொள்ளுங்கள். அப்போ நெற்றி போட்டிலே ஆன்மா நிற்கும். பெண்களுக்கு ஏன் நெற்றியிலே பொட்டு வைக்கிற மரபு வந்ததென்றால், வசீகரத்தன்மை உள்ளவர்கள் நெற்றி பொட்டை பார்த்தால் அங்கே இருக்கக்கூடிய உயிர் தளர்ச்சியுறும். ஆகவே அவர்கள் பார்வையின் பாதிப்பை பிரதிபலிப்பதற்காகத்தான் பெண்களுக்கு கட்டாயமாக இந்த இடத்திலே குங்கும பொட்டு வைத்தார்கள். அது வைக்கிறது வைக்காது அவரவர் விருப்பம், வச்சதுக்கான ஒழுங்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் உணர்வு சார்ந்த பெண்களை பார்வையினாலும் பாதிக்க செய்யலாம், அந்த பாதிப்பு அவர்கள் உயிரை தாக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நெற்றியிலே பொட்டு. அப்போ நனவு நிலையிலே நெற்றியிலே உயிர் நிற்கிறது. இதில் ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்க. நனவிலே நெற்றியிலே உயிர் நிற்கிற பொழுது உடம்பிலே 35 கருவிகள் வேலை செய்கின்றன. தெரிஞ்சுக்கோ. இப்போ நாங்கள் எல்லாம் நனவு நிலையில் இருக்கிறோம் அல்லவா, எங்கள் உடம்பில் இப்போ கார் ஸ்டார்ட்டில் இருக்கிற பொழுது எத்தனை பார்ட்ஸ் வேலை செய்யும்னு கேட்டால் சொல்கிறீங்க தானே. இப்போ நீங்கள் ஸ்டார்ட்டில் இருக்கிறீங்க, எத்தனை பார்ட்ஸ் வேலை செய்யுது என்று கேட்டால் 35 பார்ட்ஸ் வேலை செய்யுது உங்களுக்கு இப்போ உடம்பில். அதனால்தான் நனவு நிலையிலே களைப்பு அதிகம். 35 கருவிகள் வேலை செய்கின்றன. என்னென்ன கருவி என்று சொல்லுகிறேன். விழிப்பு நிலையிலே உயிர் இங்கே இருக்கிற பொழுது 35 கருவி வேலை செய்யும். ஒன்று ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5. அப்போ 10 கருவி வேலையாயிட்டது. இதில் புதுசாக ஒன்று சொல்ல போகிறேன், அதை பேராக கேட்டுக்கொள்ளுங்கோ, அது என்னென்ற விளங்கம் பிறகு சொல்கிறேன். ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, இதைவிட சப்தாதி வசனாதி என்ற 10 கருவிகள் வேலை செய்கின்றன. இப்போ அது நீங்கள் பேரில் கேட்டுக்கொள்ளுங்க, அடுத்ததில் சொல்கிறேன், கனவில் சொல்கிறேன். அப்போ ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, 10, சப்தாதி 5, வசனாதி 5, 10. அப்போ 20 கருவி வேலை செய்கிறது. இதை விட 10 வாயுக்கள் வேலை செய்கின்றன. நம்முடைய தத்துவவியலாளர் கருத்தின்படி உடம்பு கேஸ் சிஸ்டத்தில் தான் இயக்கப்படுகிறது. இப்படி இங்கிலீஷில் சொன்னால் தான் எனக்கு ஒரு மதிப்பு. இப்போ பஸ்ஸுகள் எல்லாம் புது பஸ் எல்லாம் கேஸ் சிஸ்டத்தில் இயங்குறது தானே வந்துருச்சு. அதிகம் குழுங்காமல் போகிறதுக்கெல்லாம் அப்படி வசல் கேஸ் சிஸ்டம் தான். உடம்பும் 10 வாயுக்கள் உடம்பிலே இயங்குகின்றன. 10 வாயுக்கு 10 பெயர் வைத்திருக்கிறார்கள், 10 வேலை வைத்திருக்கிறார்கள். அதிலே பிராணன் என்பது ஒரு வாயு. பழைய சினிமா படங்களில் என் பிராணனாதா, நாங்கள் பிராணன் என்றால் உயிர் என்று பொருள் வைத்திருக்கிறோம். பிராணன் என்பது ஒரு வாயு. அந்த வாயுக்கு வேலை என்னவென்றால் உயிரை உடம்பு முழுவதும் கொண்டு திரியும். அதனால்தான் அதற்கு பிராணவாயு என்று பெயர். உயிரை கொண்டு திரிகிற வேலையை அதுதான் செய்கிறது. அந்த வாயு பிராணவாயு. இன்னொன்று இருக்கிறது உதான வாயு என்று. உதான வாயு என்றால் கீழே இருந்து மேலே எழுப்புகிறது. கீழே இருக்கிற விஷயங்களை மேலே எழுப்புகிற இதுக்கு உதான வாயு என்று பெயர். அது கொஞ்சம் இன்னென்ன வேலை செய்கிறது என்று எல்லாம் வரையறை பண்ணி அப்பவே சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது மேலே இருக்கிறத கீழே தள்ளுறதுக்கு ஒரு வாயு, அதுக்கு அபான வாயு என்று பெயர். ஊர்களில் இப்பொழுதும் அதை எப்படி சபையில் சொல்கிறது, இந்த கேஸ் போகுதுன்னு சொல்கிறாங்களே, அப்படி போகிறதுக்கு அந்த காலத்தில் வயதானவர்கள் அபான, ஒரே அபான பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்வார்கள். ஏனென்றால் உள்ளே இருக்கிற காற்றை வெளியில் தள்ளுறது. அந்த வாயுவுக்கு வேலை என்னவென்றால் கீழே தள்ளுறது தான் அந்த வாயுவுக்கு வேலை. இப்போ மலம் சலம் வெளியில் போகணும்னா உள்ளே இருந்து அதை தள்ளி கொடுக்கவனும், தள்ளினா தான் போகும். அந்த வேலையை அபான வாயு செய்யும். ஒரு பெண் பிள்ளை பருவதானால் அந்த வாயு அமுக்கி கொடுத்தா தான் பிள்ளை வெளியில் வரும். அப்போது இல்லைங்க அந்த இது. அப்போ இப்போ சில பேர் என்ன செய்கிறார்கள், உதான வாயுன்றது கீழே இருந்து மேலே தள்ளுறது, அபான வாயுன்றது மேலே இருந்து கீழே தள்ளுறது. இப்போ சில பேர் கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ன்றாங்களே, என்ன பிரச்சனை என்றால் உதான வாயு தப்பாக வேலை செய்ய அர்த்தம், உள்ளே போக வேண்டியதை வெளியில் தள்ளுதுன்ற அர்த்தம். அப்போது அதுக்கான முறைகளெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அது பழையபடி எப்படி கட்டுப்படுத்துறது, என்ன செய்ய வேணும், அதுக்கான மந்திரம் என்ன, அதுக்கான தெய்வம் என்ன, எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இப்படி 10 வாயுக்கள், 10 சொன்னால் நேரம் போயிடும், எனக்கு இப்போ 10 மனதில் பாடமும் இல்லை, அதனால 10 வாயுக்கள் இருக்கு. இந்த 10 வாயுவும் உடம்பிலே இயங்குகிறது. இந்த கண்ணை சிமிட்டுவதற்கு ஒரு வாயு காரணம், கூர்மன். அப்படி 10 வாயுக்கள் இருக்கின்றன. 10 வாயும் உடம்பிலே நனவு நிலையிலே 10 வாயுவும் இயங்குகிறது. அப்போ இப்போ எத்தனை கருவி, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5 10, சப்தாதி வசனாதி 10 20, வாயுக்கள் 10 30, இதை விட அந்தக்கரணங்கள் 4. அந்தக்கரணங்கள் 4 உங்களுக்கு தெரியும், மனம் புத்தி சித்தம் அகங்காரம். இப்போ எங்களுக்கு 4 வேலை செய்யுது. அப்போ 34 கருவி. இதை விட ஆன்மா என்கின்ற ஒன்று உள்ளே வேலை செய்கிறது, புருடன். அப்போ இவ்வளவும் சேர்ந்தால் நனவு நிலையிலே ஒருத்தருடைய உடம்பிலே 35 கருவி வேலை செய்கிறது. 35 கருவி, நீங்களே நினைச்சு பாருங்க, 35 கருவி வேலை செய்தால் உடம்பு களைக்குமா களைக்காதா? களைச்சோனே கடவுள் என்ன செய்கிறார், பாவம் இவன் களைச்சு போனான் என்று கொஞ்சம் சுவிட்சுகளை ஆஃப் பண்ணுவார். நிறைய சுவிட்ச், 35 சுவிச்சும் போட்டால் பாவம் அதை களைச்சு போகன்றதுக்காண்டி கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவார். ஆன்மா தன் இடத்துல இருந்து இறங்கும். இந்த இடத்துக்கு ஆன்மா வந்தால் அந்த நிலைக்கு கனவு நிலை என்று பெயர். இப்போ இதில் இருக்கிற பொழுது நனவு நிலை என்று சொன்னேன் அல்லவா, நனவு நிலையில உயிர் இங்கே இருக்கும், கனவுல உயிர் இங்கே நிற்கும். கனவு நிலையிலே உயிர் தொண்டைக்கு வந்துடும். தொண்டைக்கு வந்தால் அந்த நேரத்திலே உயிரில் எத்தனை கருவி வேலை செய்யுது என்று கேட்டால் 25 கருவி வேலை செய்யும். 10 சுவிட்ச் தான் ஓப்பண்ணப்படும். அதனால தான் கனவு கண்டா சரியான கனவு நித்திரை கொண்டா ஓய்வு வராது. நித்திரையில் கனவு கண்டீர்களானால் ஓய்வு வராது. ஏன்டா 10 சுவிட்ச் தான் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கிறது, மிச்சம் எல்லாம் வேலை செய்யுது. நனவு நிலையில் வேலை செய்கிற அத்தனை கருவியும் வேலை செய்யுது. அந்த 10 சுவிட்ச் என்ன என்று கேட்டால் கண்மேந்திரியம் ஞானேந்திரியம் என்ற 10 சுவிட்சை மட்டும் ஓப்பன் பண்ணுவார். மிச்சம் சப்தாதி வசனாதி 10, வாயு 10 20, தன்ம அந்த கர்ணம் 4 24, குருடனுடைய 25 கருவி வேலை செய்யும். இப்போ சொல்ல போகிறேன் இந்த சப்தாதி வசனாதி என்றால் என்ன. அதாவது ஒரு கருவியாலே ஒரு காட்சி வருகிறது அல்லவா, இப்போ கண்ணாலே பார்க்கிறேன். பார்த்தல் என்பது ஒன்று, பார்த்தலால் விளைகிற அனுபவம் என்பது ஒன்று. இது இப்படி பிரித்து கொள்ளவன், பார்த்தல் என்பது ஒன்று, பார்த்தலால் விளைகிற அனுபவம் என்பது ஒன்று, நடத்தல் என்பது ஒன்று, நடத்தலாகிய அனுபவம் என்பது ஒன்று. இப்படி 10 பிரிக்கிறார்கள். ஞானேந்திரியல் 5க்கும் 5 செயலும் 5 அனுபவமும் இருக்கும். கண்மேந்திரியம் 5க்கும் 5 அனுபவமும் இருக்கும். நனவு நிலையிலே செயலும் இருக்கும் அனுபவம் இருக்கும். கனவு நிலையிலே செயல் நின்றும் அனுபவம் இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுங்களா? கை இயங்காது காலை இயங்காது இப்படியே படுத்திருப்பான், ஆனால் கனவுல கால ஓடுற மாதிரி கனவு காணுவான். அப்போ ஓடுதலாகிய அனுபவம் இருக்கும். நல்ல விருந்து மேசையில் உட்கார வச்சு சாப்பிட வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா சாப்பிட்ற மாதிரி அனுபவம் பெற்று கனவு கண்டோன்னே ரொம்ப கவலையாக இருக்கும். கனவு முடிச்சோன்னே நல்ல சாப்பாடை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு இல்லை முடிச்சுட்டானே என்று. சில பேர் அப்படித்தான் கனவு நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? புராண்ட புராண்ட கிண்ட 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 தங்கமும் வைரூரியமாக வரும், கிண்டிக்கொண்டே இருப்பான். கனவு முடிச்சுட்டா பெரிய கவலையாக இருக்கும், விஜயத இல்லாமல் விட்டுட்டோமே என்று. சில பேர் மெத்தையே கிழிச்சிருவான் புராண்ட புராண்டிலே. இப்போ நான் கேட்குறேன் பாருங்க, இந்த அனுபவம் இருக்கிறதல்லவா, பகலையிலே ஒரு பொருளை நான் அள்ளி அனுபவிக்கிற அனுபவம் இருக்கிறதல்லவா, அந்த செயலும் இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது. கனவிலே செயல் இல்லை, அனுபவம் இருக்கிறது. நாய் துரத்த ஓடுகிற மாதிரி கனவு காணுகிறீர்கள் அல்லவா, அப்போ ஓடுவதாகிய அனுபவம் உண்டு, ஆனால் ஓடுதலாகிய செயல் இல்லை. அந்த அனுபவத்துக்கு தான் சப்தாதி வசனாதி என்று பெயர். கனவிலே ஞானேந்திரியம் நின்றுடும், கண்மேந்திரியம் நின்றுடும், ஆனால் அந்த அனுபவங்கள் இருக்கும், அந்த அனுபவங்கள் இருக்கும். அந்த 10 உறுப்புகளால் வருகிற அனுபவம் இருக்கும். அப்போ அந்த அனுபவம் உண்டு, வாயு 10 உண்டு, மிச்சம் இந்த கண் அந்த கரணங்கள் 4 இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது. அப்போ அந்த எல்லாமே சேர்ந்து 25 கருவி நனவு நிலையிலே. நனவு நிலையிலே. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நேரத்தால் ஆன்மா இங்கே வரும், நெஞ்சுக்கு வரும். நெஞ்சுக்கு வர்ற பொழுது அதுக்கு சுளுத்தி என்று பெயர். சுளுத்தி அவ்வளோந்தான், பெயரை மறந்தால் மறந்துக்கோ, ஆன்மா இங்கே வருங்கிறத மட்டும் நினைப்பு வச்சுக்கொள்ளுங்க. இதைத்தான் நாங்கள் நித்திரை என்கிறோம். கனவு கனவு ஒன்றும் இல்லாத நித்திரை. இங்கே என்ன ஆயிட்டது என்று கேட்டால், மூன்றே மூன்று கருவி தான். கடவுள் கடகடண்டி அங்கே 35 சுவிட்சில் 10 சுவிட்ச் ஆஃப் பண்ணார், 25 வேலை செய்யிச்சா, 21 சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவார், 22 சுவிட்ச் ஆன். மூன்றே மூன்று கருவி மட்டும்தான் இங்கே இயக்கம். நல்ல நித்திரைக்கு அதுதான் லட்சணம். என்னென்றால், ஞானேந்திரியம் போயிடும், கண்மேந்திரியம் போயிடும், சப்தாதி போயிடும், வசனாதி போயிடும். நித்திரையில் கனவு வராது, ஆகவே அனுபவம் இல்லை. அது மாதிரி வாயுக்கள் 10 பிராணன் என்கின்ற ஒரு வாயு நிற்க 9 வாயும் ஓஃபனிப்படும். பிராணனும் ஓஃபனிடப்படாது, ஏன்னா அதோட சேர்த்து ஜீவன் போயிடுமே. ஆகவே கடவுள் அப்படி ஒரு செட்டப் பண்ணியிருக்கிறார் உடம்புல, அந்த பிராணன் என்கின்ற வாயு மட்டும் நிற்கும். 10 வாயில் 9 வாயும் ஓஃபனிடுவார். அப்போ இப்போ நீங்கள் கவனித்து கொண்டு வர வேணும், ஞானேந்திரியம் போச்சு, கண்மேந்திரியம் போச்சு, சப்தாதி போச்சு, வசனாதி போச்சு, 20 கருவி ஓஃப், மிச்சம் 10 வாயுக்களுக்குள்ளே தனியே பிராண வாயு மட்டும் நிற்க மிச்சம் 9 வாயும் ஓஃப். இனி அந்த கரணங்களுக்குள்ளே வந்தீர்களே ஆனால் சித்தம் மட்டும் நிற்கும், மனம் புத்தி அகங்காரம் போயிடும், சித்தம் மட்டும் நிற்கும். சித்தம் நான் உங்களுக்கு முன்னமே சொல்லியிருக்கிறேன், புத்தி பொறியலாலே வருகிற அறிவினுடைய தளம் சித்தம். சித்தம் மட்டும் ஆக அறிவுக்கருவிலே சித்தம் மட்டும் உள்ளே நிற்கும், அதற்கு வெளியிலே புருடன் மட்டும் நிற்பான். அப்போ மூன்றே மூன்று கருவி இயங்க படுக்கிற நித்திரைக்குத்தான் ஆள் நித்திரை என்று பெயர். அந்த நித்திரையிலே நீங்களே நினைச்சு பாருங்க, 35 கருவி வேலை செய்கிற இடத்துக்கும் 25 கருவி வேலை செய்கிறதுக்கும் 3 கருவி வேலை செய்தால் நித்திரை. இப்போ விஞ்ஞானம் இதுவரைக்கும் தான் வந்திருக்கு, இது ஆள் நித்திரை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த 3 கருவி மட்டும் வேலை செய்யும். அப்போ கனவு கனவு ஒன்றும் இல்லாமல் நித்திரை கொண்டா உயிருக்கு நல்ல ஓய்வு, காலம் எழும்புற பொழுது ஃப்ரெஷ்ஷாக எழும்புவான். இதில் சித்தம் என்ற ஒரு கருவி வேலை செய்கிறது என்று சொன்னேனே, சித்தத்தினுடைய வேலை என்ன? அறிவு பதிவு. சித்தம் வேலை செய்கிறது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அப்படி கேட்கணும். சித்தம் வேலை செய்கிறதுங்கிறது எப்படி தெரியும் என்று கேட்டால், நல்லா தூங்கி எழும்பிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்பா இன்றைக்கு நல்லா தூங்கினேன்னு சொல்கிறீங்க. தூங்கினது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அங்கே உள்ளே தூங்கினதை பதிவு செய்கிறது ஏதோ ஒன்று. நீங்கள் தூங்குறீர்கள் அல்லவா, எழும்பி சொல்லுகிறீர்கள் இன்றைக்கு நல்ல நித்திரை கொண்டேன் என்று. என்ன அர்த்தம்? நீங்கள் நித்திரை கொண்டதை உள்ளுக்கு யாரோ ஒரு ஆள் பதிவு செய்து வச்சிருக்கிறார், பதிவு செய்து வச்சிருக்கிறார். அதனாலே அங்கே ஒரு அறிவு கருவி வேலை செய்கிறது, அதுதான் சித்தம். அப்போ 3 கருவி வேலை செய்கிறதே தூக்கம். இதுக்கு மேலே விஞ்ஞானம் போல நம்ம பெரியவர்கள் சொன்னார்கள், என்னும் உயிர் தொப்புளுக்கு இறங்கும் என்றார். நெற்றி போட்டு கழுத்து நெஞ்சு தொப்புள் இந்த இடத்துக்கு வருகிற பொழுது துரியம் என்று பெயர். சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி துரியம். துரியம் என்ற இங்க வந்த உடனே 2 கருவி தான் வேலை செய்யும், 2 கருவி தான் வேலை செய்யும். அப்ப மிச்சமா இப்ப வேலை செய்த 3 கருவி என்ன? நான் முதல் சொன்னதின்படி வாயுக்குள்ளே பிராணன், வாயுக்குள்ளே பிராணன் இருந்தது, சித்தம் இருந்தது. இந்த 3 நித்திரை வருகிற பொழுது வாயுவிலே நான் என்ன சொன்னேன், இல்லை குருடன் அனுபவிக்கிறது, வாயுக்குள்ளே பிராண வாயு வேலை செய்தது, சித்தம் வேலை செய்தது, குருடன் வேலை செய்தது, 3 தானே வேலை செய்தது என்று சொன்னேன். இப்போ அடுத்த நிலைக்கு போகிற பொழுது சித்தமும் போயிடும். ஆக பிராணனும் குருடனும் மட்டும் நிற்பார்கள். 2 சுவிட்ச் தான் போட்டிருக்கும். அதற்குத்தான் இன்றைக்கு உலகியல்ல நாங்கள் மயக்கம் என்று சொல்லுகிறோம். மயக்கம் இந்த படங்களில் பார்ப்பீர்கள், அதை சொன்னா தானே எல்லாருக்கும் புரியுது. படங்களில் பார்ப்பீர்கள், கதாநாயகி மயங்கி விழுந்து எழும்பி கண்ணை பார்த்து நான் எங்கே இருக்கிறேன் என்று கேட்பான். என்ன அர்த்தம்? மயங்கினதே அவளுக்கு தெரியலேன்ற அர்த்தம். தூங்கி எழும்புகிற நல்லா நான் நல்லா தூங்கினேன் சொல்லுகிறான் அல்லவா, அப்போ தூங்கினதுக்கான பதிவு உண்டு. மயங்கி எழும்புகிறவனுக்கு மயங்கினதே தெரிய இல்லை, ஐயோ நான் எங்கே இருக்கிறேன்ட்டு கேட்குறான், அப்போ மயக்கமே தெரிய இல்லை. ஏனென்றால் அறிவு பதிவுக்கான கருவி எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, சித்தமும் இல்லை. அப்போ என்னாச்சு தெரியுமோ, அது மயங்கினதே தெரியாது. அதனால தான் அந்த மயக்கத்தால் எழும்புகிறவர்கள் நான் எங்கே இருக்கிறேன்ட்டு கேட்கறதுக்கு காரணம், மயங்கினதே அவர்களுக்கு தெரியாது. அப்போ 2 கருவி, இதுக்கு சுளுத்திய துரியம் என்று பெயர். நம்ம பெரியவர்கள் சொன்னார்கள், இதற்கு அடுத்ததும் ஒரு நிலை இருக்கிறது, துரியாதீதம் என்று ஒரு நிலை. துரிய அதீதம், துரியத்துக்கு மேலே போகிறது. அங்கே என்ன என்றால், ஒரே ஒரு கருவிதான் வேலை செய்யும், மிச்சம் எல்லாம் பிராணனன் நின்றுடும். பிராணன் நின்றும் கடைசி வரைக்கும் பிராணன் வந்து கொண்டது, பிராணன் நிற்க வேணும் அல்லவா. துரியாதீதத்துக்கு போகிற பொழுது பிராணன் நின்று போ. அதாவது பழைய காலத்தில் என்ன சொல்கிறார்கள், தண்ணியில் விழுந்து செத்தவர்கள், தண்ணியில் விழுகிற தூக்கி வெளியில் போட்டால் மூச்சு நின்றுடும், மூச்சு இருக்கிறது தெரியாது. பாம்பு கடித்தவர்கள் மூச்சு நின்றுடும், ஆனால் பிராணன் உள்ளே நிற்கும். நான் சொல்றது உள்ள புருடன் உள்ளே நிற்கத்தக்கதாக பிராணவாயு நின்றுடும். பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி இதெல்லாம் இப்பெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்தோடனே மூச்சு நின்றோடனே நெஞ்சில் போட்டு குத்து குத்துனோடனே திருப்பி வருது தெரியுமா, எங்கிருந்து வந்தது, உள்ளே இருந்தது, நின்றது. பிராணனாகிய வாயுவே தவிர பிராணன் வெளியில் போக இல்லை. இப்போ இதை போட்டு அதிர்வு பண்ணினோடனே பழையபடி பிராணனை எங்கே தொடங்கினா உயிர் அதை தொத்தி கொண்டு உடம்பு முழுக்க வந்துடுச்சு. இது பழைய காலத்திலே நீரில் விழுந்த உயிரே இருக்காது. கொஞ்சம் நேரம் வந்து வண்டியில் திருப்பி போட்டு சக்கரத்தில் போட்டு சுற்றி எல்லாம் அமர்த்தி தண்ணியை எடுத்தோன்னே திருப்பி மூச்சு வரும், மூச்சு வந்தோன்னே உயிர் வந்துடும். இதற்கு துரியாதீதம் என்று பெயர். ரொம்ப நுட்பமான இடம். ஒரே ஒரு கலை, புருடன் மட்டும் நிற்கும் உடம்புக்குள்ளே, ஆன்மா மட்டும் நிற்கும், ஆன்மாவுக்கான ஒரு கருவியும் வேலை செய்யாது. இப்போ இந்த அஞ்சு நிலை சொன்னேனே, இந்த அஞ்சும் ஆன்மாவினுடைய அவத்தைகள். விஷயம் முடிஞ்சது. ஆதார அவத்தை, கேவல அவத்தை, மத்திய அவத்தை, சுத்தாவத்தை. கேவல அவத்தை என்பது ஆணவ வயப்பட்டிருப்பது, தத்துவ வயப்பட்டிருப்பது மத்திய அவத்தை, முத்தி நிலை அடைவது என்பது சுத்தாவத்தை. இது ஆதார அவத்தை மூன்று. இந்த மத்திய அவத்தையிலே உயிர் மேலிருந்து கீழ் இறங்குகிறது பாருங்கள், ஏன் இறங்க வேண்டும் என்று ஒரு கேள்வி வரும். ஏன் இறங்க வேண்டும் என்று கேட்டால், ஆன்மாவுக்கு ஓய்வு தேவை. அதுக்காண்டி கடவுள், இப்போ நீங்கள் ராவில் பிள்ளைகள் படுக்க வேணும்டா, ஒவ்வொரு சுவிட்சாக ஓஃப் பண்ணுவீங்கிறதானே, அப்படி கடவுள் ஒவ்வொரு சுவிட்சாக ஓஃப் பண்ணி விட்டால் அது போய் படுத்துடும். கிட்டத்தட்ட கேவல நிலையிலே அது அறிவொன்றும் இல்லாமல் எப்படி இருந்ததோ பாடான அது மாதிரி இந்த சுவிட்ச் எல்லாம் ஓஃப் பண்ணோடனே அது போய் அப்படியே படுத்துடும். ஆன்மாவுக்கு ஓய்வு. பிறகு விடிஞ்சவுடனே கடவுள் ஒவ்வொரு சுவிட்சாக போட்டு விடுவார், எழும்பி வழியில் வந்து தன் வேலையை காட்டும். அப்போ இது இருக்கிறதில்லவா. இந்த அஞ்சு அவத்தைக்கும் கீழாவத்தை என்று பெயர். இது இனித்தான் நுட்பம் சொல்ல போகிறேன். கீழாவத்தை என்று பெயர். என்ன தெரியுமா, மேலே இருந்து ஓய்வுக்காக ஆன்மாவை அப்படியே மூடமாக்குவது, இதுக்கு கீழாவத்தை. இதிலேயே மத்தியாவத்தை என்று ஒன்று இருக்கிறது. இப்போ கனவு நனவு நிலையில் இருக்கிறீர்கள் பாருங்க, இதிலேயே அஞ்சு நிகழும்ன்றாங்க. எப்பேற்பட்ட ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள் தெரியுமா. இப்போ நீங்கள் இருக்கிறது என்ன நிலை, நனவு நிலை. நீங்கள் இப்போ என்ன பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே உங்களுக்கு ஏதாவது ஒரு நினைப்பு வந்துட்டுன்னு வைங்க, சும்மா உங்கள் கண் என்ன பார்த்து கொண்டிருக்கு, நீங்கள் அமெரிக்காவில் இருப்பீங்க, அதுக்கு என்ன பெயர், நனவு நிலையில் கனவு நிலை. நான் உங்களுக்கு புரியுதுல, நனவிலேயே கனவு வந்து போயெல்லாம் அதெல்லாம் எப்படி வந்து போகும்டா, வினாடியில் வந்து போகும். இந்த அவத்தைகள் எல்லாம் நனவு நிலையிலேயே தோன்றும். கனவு நிலை வந்துட்டுதா, சில பேருக்கு ஒருத்தன் வந்து ஒரு ஆபத்தான செய்தி சொல்கிறான், ஐயோ இப்படி நடந்து நின்னானா மூச்சு நின்றுடும். என்ன தெரியுமோ, துரியாதீதம் வந்துட்டது, நனவிலேயே துரியாதீதம் வந்துடும். ஆகவே நனவு நிலையிலேயே இந்த அஞ்சும் ஏற்படும், அதுக்கு மத்தியாவத்தை என்று பெயர். நனவிலேயே கனவு, நனவிலேயே சுளுத்தி, நனவிலேயே துரியம், நனவிலேயே துரியாதீதம், அப்படி வினாடியில் வந்து வந்து போகும், நெடுக நிற்காது. நெடுக நிற்கிறது கீழாவத்தையில தான். மத்தியாவத்தையிலே விழிச்சிருக்கிற பொழுதே வரும். சித்தாந்திரம் நாங்கள் இப்படி இருந்து போப்போம், முன்னால் ஒருத்தர் போவார், எங்கள் கண்ணில் விழாது. ஏன் விளையில தெரியுமா, ஞானேந்திரியங்களும் ஓஃப் ஆயிடுச்சு, அந்த வினாடி தான், பிறகு சரியா வந்துடும். அப்போ நனவு நிலையிலேயே இவை ஏற்படுகிற காரணத்தினாலே அதுக்கு மத்தியாவத்தை என்று பெயர். மேலே இருந்து கீழே இறங்கினா கீழாவத்தை, மத்தியாவத்தை. இதுக்கு மேலே ஒன்றுக்காக தான் பெருசு ஞானிகளுக்கு. என்ன தெரியுமோ, அவர்களுக்கு கீழே இருந்து, அதாவது நடு நெஞ்சில இருந்து ஆன்மா மேலே ஏற தொடங்கும். நடு நெஞ்சில வந்து, தொண்டைக்கு வந்து, நெற்றி போட்டுக்கு வந்து, உச்சிக்கு வந்து, அது ஞானிகளுக்கு தோன்றுவது. இந்த உச்சிக்கு வந்த பிறகு மேலே நம்முடைய தலையில இருந்து 12 அங்குல தூரத்திலே ஒரு பவர் இருக்கிறது என்கிறார்கள். அதுக்கு துவாதச பெருவலி என்று பெயர். துவம் என்றால் 2, தசம் என்றால் 10. 12 அங்குலத்திலே தலைக்கு உச்சியிலே ஒரு பவர் இருக்கிறது. அதனால தான் நாங்கள் கும்பிட்ற பொழுது இப்படி கும்பிட்றது, 12 அங்குலம் தூக்கி. ஏன்னா அங்கே தானே மெயின் விஷயம் இருக்கிறது, அங்கே கும்பிடுவோம் என்று. அப்போ இந்த 12வது அங்குலத்திலே ஒரு பவர், அது பெரிய விஷயம், சுருக்க சொல்கிறேன். அந்த பவர் இருக்கிறது. இப்போ ஆன்மாவை கீழே இருந்து மேலே எழுப்புகிறோம் என்று வையுங்கள், மேலே இருந்து கீழே இறக்கினா மூடமாக்குவது, கீழே இருந்து மேலே ஏற்றினா அறிவாக்குவது. அதனாலே அதுக்கு மேலாவத்தை என்று பெயர். இப்படி இப்படி வந்து 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 நெத்திக்கு வந்து உச்சி போட்டுக்கு வந்துடும், இப்படி முட்டி கொண்டு நிற்கும். ஒரு எல்லையிலே அந்த அந்த காந்தம் இழுத்தோனே இந்த உச்சி, உங்களுக்கு தெரியுமா, குழந்தைகளை பார்த்தா இதில் அது ஒரு சாஃப்டான இடம் இருக்கு தெரியுங்களா, அப்படி துடிச்சு கொண்டு இருக்குமே குழந்தைகளுக்கு. அதைத்தான் அது அந்த இடம் ஞானியர்களுக்கு பழையபடி இந்த தடம் என்ற சாஃப்டாகி அந்த இடம் அப்படி வந்துடுமா ஞானியர்களுக்கு, குழந்தைகளுக்கு இருக்கிற மாதிரி இருக்குமா. இந்த ஆன்மா மேலே ஏற ஆர்வத்தில் முட்டை அந்த இடம் வெடித்து அதப்படியே ஆன்மா போய் அந்த துவாதச பெருவழியோடு இணைஞ்சிடும். இதுக்கு மேலாவத்தை என்று பெயர். அதுக்கும் இந்த அஞ்சு நிலை உண்டு. ஆனால் அறிவை தருகிற அஞ்சு நிலை இது, அறிவை மயக்குகிற நிலை. இப்போ இந்த உச்சி போட்டு வெடித்து அதில் சேர்ந்துட்டவன் யாரோ அவன் தான் சமாதி அடைந்தவன். அதாவது உச்சி உச்சியால் உயிர் போகவன், போய் அங்கே போய் சேரவன். ஏன் சமாதி கோயில்களுக்கு மதிப்பு தெரியுமா? இது இந்த உயிர் போய் அந்த இடத்துல இணைஞ்ச இடத்துல சமாதி வைக்கிறேன்னா என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த உடம்பை கொண்டு வந்து வச்சு, ஏன்னா அங்கே சிவம் கைகூடி இருக்கிறது. வச்சு தலைக்கு 12 அங்குலத்துக்கு மேலே உடம்பு கெடாமல் உப்பு விபூதி எல்லாம் போட்டு அதை வச்சு அப்படியே வச்சுட்டு 12 அங்குலத்துக்கு மேலே லிங்கம் வச்சுருவார்கள். லிங்கம் வச்சால் இந்த கூடின சக்தி அப்படி பவராக நிற்கும் அங்கே. அதனால தான் இந்த சமாதி கோயில்களுக்கு மதிப்பு. அப்படியே அந்த 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 இடத்துல நிற்கும், அந்த இடத்த வழிபடுறது. வழிபட்டா சிவம் கூடின இடம், அப்போ அந்த பவரோடு அந்த இடத்துல இருக்கும். இது பெரிய விஷயம். ரொம்ப திருக்குறள் படித்து இதெல்லாம் படிக்கணுமா சார் என்றால் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சால் இன்னும் நெட்டமாக வந்துட போகுது. அப்போ அந்த அந்த சமாதி கோயில்கள் சமாதி வைக்கிறன்றது அதுதான். ஆரம்பத்தில் பெரிய பெரிய ஞானிகள் அப்படித்தான் சமாதி அடைந்தார்கள். பிறகு துறவை கபால பிறகு துறவை நிர்வாகப்படுத்தினதோடு அதெல்லாம் நாசமாக போச்சு. துறவை நிர்வாகப்படுத்தப்படாது. எல்லா சமயத்திலும் நிர்வாகம் அவர்கள் ஒரு பக்கம் துறவிகளை உண்டாக்கினார்கள், இவர்களை உண்டாக்கினார். எல்லா சமயத்திலும் துறவியை உண்டாக்கிட்டாங்க. என்ன காரணம் தெரியுமோ, ஒரு துறவியை கண்டோன்னு உலகம் மதிச்சுது. அப்போ இப்படிப்பட்டால் நம்ம சமயத்தில் இருந்தால் சமயம் வளர்ந்துடும் என்று ரெடிமேட் துறவிகளை உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலே விளையாட்டாக சொல்வார்கள், இந்த ஆதீனங்கள் பழைய காலத்தில் ஆதீனங்கள் இறந்தால் அது உச்சியில எல்லாம் உயிர் போகாது, ஆள் முடிஞ்சதுன்றோடனே இதில் கொத்திடுவார்கள் அங்கே கத்தியால் அப்படி சொல்கிறார்கள். இதை இதில் வச்சு குத்தி தலையில் குத்திட்டு கொண்டு போய் சமாதி வைக்கிறது, அது ஒன்றும் பெரிய யோசனம் இல்லை. சமாதிங்கிறது தானாக இது வெடித்து உயிர் போய் சேரவன். அப்போது இப்போ சொல்கிறோம் பாருங்கள், கீழே இறங்குற நிலை அஞ்சு, அது கீழாவத்தை. மத்தியிலேயே விழிப்பிலேயே அது அஞ்சும் தோன்றும், அஞ்சு அது மத்தியாவத்தை. மேலே எழும்புவது அஞ்சு, அது மேலாவத்தை. இந்த 15 அவத்தையோடு சேர்ந்து ஆதார அவத்தையும் மூன்றும் சேர்ந்தால் உயிருக்கு ஏற்படுகிற அவத்தை 18. இதோடு உங்களுக்கு அவஸ்தை முடிந்தது. இனி அடுத்த வகுப்பிலே சந்திப்போம்.
குரல் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி.